சபை வழங்கும் வாராந்த ஆன்மீக நிகழ்ச்சி.
நமச்சிவாய வாழ்க நாடந்தாள் வாழ்க, இமை பொழுது மென்னெஞ்சில் நீங்காள் வாழ்க.
முதற்கண் விநாயகருக்கு அஞ்சலி.
திருவாக்கும் செய்தருமம் கைகூட்டும் செங்கல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் வாடலால் வானோர் மானை முகத்தானை காதலால் கூப்புவர் தந்தை.
சைவனித நிகழ்ச்சியில் முதலில் ஆன்மீக தத்துவங்களும் அதன் விளக்கங்களையும் கேட்போம். நமக்கு இயற்கையில் எல்லா செல்வங்களையும் கொடுத்துவிட்ட கடவுளுக்கு நாம் பூஜைக்கு பழத்தை அளிப்பதன் தத்துவம் என்ன? இவையின்றி நாம் மனதார வேண்டிக் கொள்வது மட்டும் போதாதா? இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் அடியார்களே. பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் எவனொருவன் உண்மையான அன்புள்ளத்துடன் ஒரு பழத்தை, ஒரு மலரை, ஒரு துளி தண்ணீரை அர்ப்பணிக்கின்றானோ அதை நான் தூய்மையான மனத்தின் காணிக்கையாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறுகின்றார். இதனை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். மிக எளிமையான பொருட்களை கொடுத்தால் போதும், தட்டு நிறைய பொன்னும் பணமும் வேண்டாம், உயர்ந்த காணிக்கைகளும் வேண்டாம். பெரும்பாலும் இன்று முக்கியமான கோவில்களில் எளிய காணிக்கைகளுக்கு மதிப்பில்லை. ஆனால் ஆண்டவனோ எளிய காணிக்கைகளையே பெரிதாக மதித்து ஏற்றுக்கொள்கின்றார். எப்பொழுதென்றால் அது அன்பு ததும்பும் உள்ளத்திலிருந்து காணிக்கையாக வரும்போது. ஆகவே அன்பும் தூய்மையும் தான் முக்கியம். காணிக்கையின் விலை மதிப்பு முக்கியமில்லை. பெரிய ரோஜா மலர் மாலை தேவையில்லை. ஒரே ஒரு பூவை மன தூய்மையுடன் எடுத்து இறைவன் காலடியில் போட்டால் போதும். ஒரு கரண்டியில் தேனை எடுத்து வாய்க்குள் நுழைத்து ருசிக்கின்றோம், அந்த கரண்டி வெளியே வந்துவிடுகின்றது. தேனும் ருசியும் மட்டும்தான் நாக்கில் தங்கிவிடுகின்றன. தேனும் அதன் ருசியும் தான் முக்கியம். அதைப்போல காணிக்கைகள் நமது அன்பையும் தூய்மையும் தான் ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்க்கின்றன. அடியார்களே, அவை சேர்வதுதான் முக்கியம், அந்த பொருட்கள் முக்கியமில்லை. அடியார்களே, நமக்கு இயற்கையில் எல்லா செல்வங்களையும் கொடுத்துவிட்ட கடவுளுக்கு நாம் பூஜைக்கு பழத்தை அளிப்பதன் தத்துவம் என்ன? இவையின்றி நாம் மனதார வேண்டிக் கொள்வது மட்டும் போதாதா? இதற்கான ஆன்மீக விளக்கத்தை கேட்டீர்கள். தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
பாலாகி உண்மேனி நீராட்டுவே மலைப்பழமாகி நைவேத்தியம் உனக்கூட்டுவே பூவாகி உன் பாதம் தனை கூடுவே திருப்புகழாகி உன் பேரை தினம் பாடுவே மலைப்பழமாக மற நெருப்பாகி சாம்ராணி மனம் கூட்டுவே, தையாகி பூசத்தில் உனை தேடுவே, தையாகி பூசத்தில் உனை தேடுவே, செந்தமிழாகி தென் பழனி புகழ் பாடுவே, பாலாகி உன்மேனி நீராட்டுவே, மலைப்பழமா
திருமுருகன் ஆலய நித்திய நைமித்திய பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் நவம்பர் 16 தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். மேலும் எதிர்வரும் நவம்பர் 14 தேதி செவ்வாய்க்கிழமை, எதிர்வரும் நவம்பர் 30 தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் நவம்பர் 22 தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவள்ளுவர் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் நவம்பர் 22 தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய நைமேத்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். தொடர்வது சைவ திருமுறை பாடல்கள்.
சமயத்தை திருநாவுக்கரசர் கைவிட்டதை பொறுக்காத சமணர் அவரை கல்லிலே கட்டி கடலிலே எறிந்தனர். திருநாவுக்கரசர் இப்பதிகத்தை பாட கல் தோணியாக மிதந்து கரை சேர்ந்தது. திருநாவுக்கரசர் பாடிய பதிகங்களில் பதிகத்தின் பயன் சொல்லி பாடிய பதிகம் இது ஒன்று மட்டுமே.
அடியார்களே, அடுத்து ஆன்மீக வாழ்க்கைக்கு பயனுள்ள வழிகாட்டிகள் கடந்த வார தொடர்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். பிரபஞ்சத்தில் கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் அடங்கியிருக்கின்றன. அதில் ஒன்று நமது சூரிய குடும்பமாகும். இந்த சூரிய மண்டலத்தில் 9 கிரகங்கள் அடங்கியிருக்கின்றன. இவை மனிதனுடைய மன எழுச்சிகளுடன் உடலில் ஏற்படும் ரசாயன விளைவுகளுடனும் பெரிதும் சம்பந்தமுடையவை. ஒவ்வொரு கிரகத்திலும் உள்ள ரசாயன பொருட்கள், உலோகங்கள், அவற்றிலிருந்து வரும் கிரணங்கள், அவற்றிற்கும் பூமிக்கும் உள்ள இடைத்தூரம், இவற்றை பொறுத்து மனிதனுடைய உடலிலும் மனத்திலும் மாறுதல்களை ஏற்படுத்துகின்றன. ஆகவே அந்த கிரகங்களை மதித்து அவற்றோடு தியானத்தின் மூலம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் நாம் நமக்கு கேடு ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம், நன்மைகளையும் பெறலாம். சூரியனுடன் தொடர்பு கொண்டால் செல்வம், கீர்த்தி, நீடித்த ஆயுள் ஆகியவை கிடைக்கும். புதன் செல்வம், வெற்றி ஆகியவற்றை அளிக்கும். வெள்ளி உடல் நலம், மன அமைதி ஆகியவற்றை பலப்படுத்தும். செவ்வாய் மன வலிமையையும் வெற்றியையும் அளிக்கும். வியாழன் மூலம் புகழும் மேன்மையும் அறிவும் கிடைக்கும். சனி நீண்ட ஆயுளும் உயர் புகழும் அளிக்க வல்லது. ராகுகேது இரண்டும் சாயா கிரகங்களே. இவற்றை ஒவ்வொன்றுக்கும் 3 நிமிடங்கள் தியானித்தால் போதும், எல்லா வளங்களையும் நாம் பெற முடியும். தீய எண்ணங்களும் தீய வாழ்க்கையும் ஒரு நாளும் சுகத்தை தரமாட்டாது. என்னிடம் பணம் இருக்கின்றது, என்னிடம் பலம் இருக்கின்றது என்று சொல்லி கெட்ட செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு இறைவன் ஒருபோதும் கருணை காட்ட மாட்டார். நாம் அவர்களிடம் காணும் வெளித்தோட்டத்துக்கு அவர்கள் சுகமாக இருப்பது போல் தோன்றலாம், ஆனால் அவர்களுக்கு உடல் நலம் இராது, உள்ள அமைதி இராது. வாழ்க்கையில் வசதிகள் கிடைக்கும் போது இயற்கையை மதித்து மக்களை மதித்து வாழ்ந்தால் அந்த வசதிகள் மூலம் நலம் பெருகும், இல்லையென்றால் துன்பத்துக்கே வழி செய்யும். நல்ல காரியங்களை செய்வதன் மூலம் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்மானுஷ்டங்களில் வலுவாமல் ஈடுபட்டிருக்கும் ஒருவனுக்கு எந்த பாவத்தையும் சிந்திக்கவோ எந்த தீங்கையும் செய்யவோ காலமிராது, விருப்பமும் அழாது. இந்த தர்மங்களே கடவுளோடு ஆன்மீக தொடர்பையும் ஏற்படுத்துகின்றன. நாம் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையும் கடவுளுக்கு அர்ப்பணமாக கருதி செய்ய வேண்டும். அறிவுள்ள எந்த ஒரு மனிதனும் மிக சிறந்த ஒன்றை தவிர வேறு ஒன்றையும் இறைவனுக்கு அளிக்க மாட்டான். ஆகையால் நமது உலக கடமைகள், ஆன்மீக பொறுப்புகள் இரண்டையுமே மிக சிறந்த முறையில் ஆற்றியாக வேண்டும். இப்படி பிரதிபலன் கருதாது பக்தி மனப்பான்மையுடன் செயற்பட்டால் நிச்சயமாக கர்மங்களை செய்யும் பக்குவம் தானே வந்துவிடும். அதுவே பக்தி மார்க்கத்துக்கு வழிகாட்டும். காலையில் எழுந்ததும் உள்ளங்களை பார்க்க வேண்டும். இவ்வாறு செய்தால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அது கிடைத்தால் கூடவே சரஸ்வதி கடாட்சமும் கிடைக்கும், அம்மன் அருளும் கிடைக்கும். இந்த மூன்று சக்திகளும் நமது உள்ளங்கையில் அடங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. நாள் முடிவில் தூங்கப் போவதற்கு முன் காலையிலிருந்து இரவு வரை செய்த வேலைகளை நினைத்து ஆராய வேண்டும். கெடுதல் செய்திருந்தால் அவற்றை மீண்டும் செய்வதில்லை என்று மன உறுதி கொள்ள வேண்டும். உடலை பேணி காப்பாற்றும் போது கூட அது இறைவன் இருக்கும் ஆலயம் என்பதை மனத்தில் வைத்துக் கொண்டு அதை தூய்மையாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த செயலை செய்தாலும் அது இறைவனுக்கே அர்ப்பணம் என்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்கள் யாவும் நல்லதாக இருந்தால் எண்ணத்திலும் செயலிலும் களங்கம் ஏற்படாது. ஜபம், தியானம் மற்றும் அவை போன்ற வழிபாட்டு முறைகளின் முக்கிய நோக்கம் இறைவனின் அருளுக்கு பாத்திரமாகும் விதத்தில் மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதுதான். அப்படிப்பட்ட மனநிலை ஏற்பட்டால் உலகில் விஷயங்களிலும் வம்புதும்புகளிலும் இருக்கும் நாட்டமும் மற்றும் குறையும். எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் தூய்மை அடைகின்றதோ அத்தனைக்கு அத்தனை அதற்கு ஜபம், தியானம் முதலியவற்றில் விருப்பம் அதிகரிக்கும். ஆன்மீக சாதனைகளை தொடர்ந்து செய்து உங்கள் மனம் தூய்மை அடையும் போது உங்கள் ஆன்மாவை உணரும் பக்குவம் உங்களுக்கு ஏற்படும். கடவுளை ஒருபோதும் மறவாதீர்கள். உங்களது அன்றாட அலுவலகங்களில் நெருக்கடியில் இறைவனை நினைத்துக் கொண்டே இருங்கள். உங்கள் விருப்பு வெறுப்புகள், ஆசைகள், அலைபாயும் வீணான எண்ணங்கள் ஆகியவற்றை குறைத்து உங்கள் மனம் இறைவனின் சிந்தனையில் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்கின்றது என்பதை பாருங்கள். எல்லா மனிதர்களிடமும் இறைவனை காண்பது என்பதுதான் ஆன்மீகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையாகும். கடவுளை தேடி நீங்கள் எங்கே அலைகிறீர்கள்? மற்றதை விட மனிதனிடம் கடவுள் சிறப்பாக தென்படுகின்றார். ஆன்மீகத்தில் நாட்டமுள்ள மனிதர்களுக்கிடையிலும் தூய பக்தனிடம் இறைவன் அதிகமாக தென்படுகின்றார். பக்தனின் இதயம் இறைவனின் வரவேற்பறையாகும். இறைவன் எங்கோ தொலை தூரத்தில் இருக்கின்றான் என்று நினைப்பது ஆன்மீகத்தில் ஒரு நிலை. அதைவிட பல மடங்கு உயர்ந்து இறைவன் நம் உள்ளத்தில் இருக்கின்றான். நல்லெண்ணங்கள், சத்தியம், தூய்மை, அன்பு, அமைதி, சமாதானம், தொண்டு ஆகியவை ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. மனிதன் முதலில் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதையே ஆன்மீகம் தன் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த இறைவன் திருநாமத்தை அதிகளவில் நாள் முழுவதும் ஜபம் செய்யுங்கள். உங்கள் கிடைக்கும் நேரம் முழுவதையும் இறைவன் திருநாமத்தை ஜபம் செய்வதற்கு பயன்படுத்துங்கள். இதனால் தீய எண்ணங்களின், பாவ எண்ணங்களின் வலிமை படிப்படியாக குறையும். நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் ஓர் அம்சமாக இருப்பதால் இறைவனுடன் நிரந்தரமான தொடர்புடையவர்கள். நம் ஆன்மாவில் உள்ள அழுக்கு இறைவனுக்காக நாம் அழும்போது நீங்கிவிடுகின்றது. இறைவனை அடைந்தவர்கள் அனைவரும் அழுது அழுதுதான் இறைவனை அடைந்திருக்கின்றார்கள். மனம் சத்துவ குணத்திலும் இருக்கும் போதும், தூயமன நிலையில் இருக்கும் போதும் இறைவனுக்காக அழ முடியும். அப்படி அழுபவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள், பாக்கியசாலிகள். உலக வாழ்க்கையில் உழல்பவனுக்கு பணமும் இதர இன்ப நுகர்ச்சிகளும் ஒரு வகையில் வளரும் துன்பங்களாக இருந்தாலும் அவன் மனம் அவற்றையே நாடுகின்றது. இதுவே மாயை. அகஞானம் அழியும் போது சிறிய இன்பங்களை நாடிச் செல்லும் விருப்பம் தானாக நீங்கிவிடும். இதையே வைராக்கியம் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. வைராக்கியம் ஆசை அறுத்தல் கடவுளை உணரும் முயற்சியில் முதல் படியாகும். வைராக்கியம் இல்லாத ஒருவனால் இறைவனை அறியும் ஆத்ம சாதனையில் மனதை ஒருமுகப்படுத்த இயலாது. எல்லாவிதமான கேடுகளும் ஆசைதான், உலகப்பற்றுத்தான், வேறு போன்று இருக்கின்றது. ஆசையை அறிவை கொண்டு அழித்து பற்றற்ற தன்மையில் மனதை நிலைநிறுத்துங்கள். ஆசைதான் மனதை சஞ்சலப்படுத்தி அலைக்கழிக்கின்றது. உள்ளத்தில் தர்ம சிந்தனைகள், தூய சிந்தனைகள், உயர்ந்த சிந்தனைகள், நம்மை அழைத்துச் செல்லும் சிந்தனைகள், தெய்வீக சிந்தனைகள், அருள் சிந்தனைகள் இருப்பதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்பம் அல்லது முதற்படி எனலாம். இறைவன் மீது பக்தி, இறைவன் அடியார்கள் மீது பக்தி, குரு பக்தி என்று மூன்று பக்தி மூன்று விதங்களில் செயல்படுகின்றது. இறைவன் நாமத்தை கட்டாயம் ஜபம் செய்ய வேண்டும். ஆசைகளால் நாம் எல்லையற்ற துன்பங்களை அனுபவிக்கின்றோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். எனவேதான் பெரியவர்கள் ஆசைகளை விலக்குவதன் மூலம் துன்பங்களை விலக்கிக் கொள்ள வேண்டுமென்று நமக்கு கூறினார்கள். இறைவனின் திருவடிக்கே உரியவர்கள் என்பதுதான் இறைவன் அடியார்கள் பெற்றிருக்க வேண்டிய தகுதி. இந்த ஒரு தகுதியில் மற்ற அனைத்து தகுதிகளும் அடங்குகின்றது. இந்த ஜென்மத்தில் நாம் வாழும் வாழ்க்கை பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணிய பாவங்களை பொறுத்ததே. நாம் ஒரு அவல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனை நிமிர்த்தி செய்ய முடியும். அதாவது உண்மையான பக்தி இருப்பின் ஆண்டவன் உயிர்ப்பான் என்று திருவாசகம். நிலையற்ற நிலவுலக வாழ்வை பெருக்குவதற்கு ஏதுவான கருமங்கள் பல செய்தேன். நான் எனது என்னும் மாயை அதனின்று உருவாயிற்று. பாம்பு போன்ற அந்த மாயை பிரராப்த கர்மம் என்னும் விஷத்தை கக்குவதாயிற்று. அதனால் நான் வருந்தி அழுதேன். எவனை காண வேதம் தேடி அலைகிறதோ அவன் வலிய என்னை தேடி வந்து அடித்து பிடித்து ஆட்கொண்டு எனக்கு பரமானந்தத்தை ஊட்டினான். அது ஒரு அதிசயம் அன்றோ என்கின்றார் மாணிக்கவாசகப் பெருமான். பிறவி பிணியை நான் எண்ணி பார்க்கவில்லை, பொய்யுலதை மெய்யென்று பேசி வந்தேன், போகத்தில் உலன்று கிடந்தேன், அத்தகைய என்னை உமாசங்கரன் உய்வித்தது வித்தையாம் என்கின்றார் மணிவாசக சுவாமிகள். தியானம் என்பது மன ஒருமைப்பாட்டோடு கூடிய கடின உழைப்பு. அதன் நமக்கு நாமே அமைத்துக் கொள்ளும் ஒழுக்க நெறியே தவிர பிறருக்கு கட்டுப்பட்டு செய்யும் ஒரு பயிற்சி அல்ல. அது ஒருவனை தனிமைப்படுத்திக் கொள்ளும் செயல் அல்ல. ஆனால் அன்றாட வாழ்க்கையின் உயர்ந்த பணியாகும். தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் மனம் அன்பினாலும் ஒழுக்கத்தினாலும் நிறைந்திருக்கும். தியான பயிற்சி எந்த இடத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அமையலாம். ஈடுபாட்டுடன் செய்யப்படும் எந்த பணியும் தியானமாக அமைந்து விடுகின்றது. கண்ணை மூடிக்கொண்டு தன்னையும் சுற்றுப்புறத்தையும் உலகத்தையும் மறைந்திருக்கும் நிலை தியானமாகாது. கண்ணை திறந்து கொண்டு விழிப்புணர்ச்சியுடன் உடல் உறுப்புகளையும் மனத்தையும் ஒருமைப்படுத்தி செயல்படும் போது ஒருவன் தியான நிலையை அடைகின்றான். அடியார்களே, ஆன்மீக வாழ்க்கைக்கு பயனுள்ள வழிகாட்டிகளை கேட்டீர்கள். தொடர்வது விநாயகர் பாடல்.
அங்கமெல்லாம் சுத்தி செய்து பெருகும் பக்தியுடன் நான் பாட வேண்டும். தும்பை மலர் தூவி சுடரொளியே பிரினீதம் அம்பிகை வாலனை போற்றி பாட வேண்டும். அருகன் புல் சார்த்தி அங்கமெல்லாம் சுத்தி செய்து பெருகும் பக்தியுடன் நான் பாட வேண்டும். சிந்தும் மலரெடுத்து திருவடியில் சேர்த்து திருவடியில் சேர்த்து சிந்தும் மலரெடுத்து திருவடியில் சேர்த்து சிந்தை தெளிவுடனே ஐம்புலரை அடக்கி வான்வெளி நிறைந்த ஞான வடிவனே வேண்டும் அருகன் புல் சாத்தி அங்கமெல்லாம் சுத்தி செய்து பெருகும் பக்தியுடன் நான் பாட வேண்டும் அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்து பாலுடன் தேன் பன்னீர் அபிஷேகம் செய்து பூவுடன் சந்தனம் பொறியவள் கடலையுடன் வாயார பாடி மனம் மாற வேண்டி அங்கமெல்லாம் சுத்தி செய்து பெருகும் பக்தியுடன் நான் பாட வேண்டும் தும்பை மலர்த்தூவி சுடரொளி ஏற்றி நீதம் அம்பிகை மாலனை போற்றி பாட வேண்டும் அருகன் புல் சாத்தி அங்கமெல்லாம் சுத்தி செய்து பெருகும் பக்தியுடன் நான் பாட வேண்டும்
இத்துடன் அந்த சைவநிதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுறுகின்றன. நன்றி, வணக்கம்.